நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நம்ம நிலையத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால இருந்து ஒரு வேளாண்மை அலுவலர் வந்திருக்காரு. இவர் வந்து இங்க ஒரு பயிற்சிக்காக வந்திருக்காரு. இவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னாக்க, இப்ப நம்ம பக்கத்து மாநிலமா இருந்தாலும் நம்முடைய இந்த கிளைமேட்டிக் ரீஜனுக்கும் அவங்களுடைய பகுதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால அங்க அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு, அவங்களோட பணி எப்படி இருக்கு, இப்ப இங்க வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
நான் ரஞ்சன் ஜேக்கப், எறணாகுளத்தில் நெடும்பாசேரி என்ன இடத்துல கிருஷி ஆஃபீஸராக வேலை செய்து வந்துட்டு இருக்கிறேன். நான் 24 வருஷமாக கிருஷி ஆஃபீஸராக வேலை செய்து வந்திருக்கிறேன். அங்கே ரொம்ப நெல் கிருஷி தான் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல மழை இருக்கிற ஏரியா. அங்கே தென்னமரம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாதி மரம் இருக்குது, ஜாதி நட்ம கிராப்பு இதெல்லாம் தான் அங்கே மெயினாக இருக்குது. அங்கே இடத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறால எல்லாரும் போலி ஹவுஸ் தான் பண்ணுறாங்க. ஸ்மால் போலி ஹவுஸில் 10 times ஈல்டு கிடைக்கிற மாதிரி எங்கள் பஞ்சாயத்தில் 4 போலி ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எக்கச்சக்கமாக பச்சைக்கறி தான் செய்து வந்துறாங்க. அது மாதிரி போலி ஹவுஸ் இந்த ஃப்ளோரிகல்ச்சர் கூட பண்ணுறாங்க. அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ளோரிகல்ச்சர் க்ராப்ஸில் அவங்க பேக் ஹவுஸ் எல்லாம் பண்ணி டெய்லி ஃப்ளவர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி அங்கே பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் எங்களுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் போட்டாங்க கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி. செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே வந்து எங்களுக்கு 2 நாளாக தியரி கிளாஸ் போட்டிருந்தாங்க. இ எக்ஸ்டென்ஷனை கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டே எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணி இதெல்லாம் கம்ப்யூட்டரில் எப்படி சேர்த்து இது வந்து எப்படி பண்ணுறதுக்கு சொன்னாங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி இந்த கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம பார்க்குறது எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நேற்று வந்து எக்கச்சக்கமாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் காலையில் வந்து கிசான் கால் சென்டரில் போனோம். அங்கே போய் கிசான் கால் சென்டர்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே இந்த கம்யூனிட்டி ரேடியோ பார்த்துருக்கோம். இப்போ கம்யூனிட்டி ரேடியோ இங்கே வந்து தான் அவங்க சொல்கிறாங்க. கம்யூனிட்டி ரேடியோ வந்து இந்த இடத்துலேருந்து 15 kilometers இந்த சைட்ல எல்லாம் இந்த நியூஸ் போகும். அதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி ரேடியோ டிஎன்யூவில் போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாள் கூட இங்கே இருக்கிறோம். சனிக்கிழமை நாங்கள் திருப்பி கேரளாக்கு போயிடுவோம்.
சார், கேரளாவில் நெல் விவசாயம் நிறைய பண்ணுறாங்களா?
எங்கள் பஞ்சாயத்தில் நெல் வந்து ஒரு 100 hectares போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், ஒரு 1 crore ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அதால 200 hectares எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இப்போ வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற வெரைட்டிஸுக்கும் கேரளாவில் பயிர் பண்ணுற வெரைட்டிஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா?
அங்கே யூஸ் பண்ணுற வெரைட்டிஸ் ஜோதி யூஸ் பண்ணுறாங்க, உமா யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸும் லாங் டியூரேஷன் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் பஞ்சாயத்தில் மெயினாக அதுதான் கொடுக்குறாங்க. 110 days தான் எல்லாம்.
இப்போ இந்த பாலி ஹவுஸ்க்கு வந்து நிறைய எல்லாம் சப்சிடி கொடுக்குறாங்க மானியம். அங்கேயும் இதே மாதிரி சப்சிடி இருக்கா, எவ்வளோ கொடுக்குறாங்க?
எங்கள் பஞ்சாயத்தில் வந்து கேரளாவில் வந்து ஒரு போலி ஹவுஸ்னு வந்து போன வருஷம் எல்லாம் ஒரு போலி ஹவுஸ்க்கு 450,000 rupees செலவாகும். அல்லது 280,500 rupees சப்சிடி எடுத்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. 75% சப்சிடி. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அந்த என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த ரேட்டு தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 75% வந்து இந்த வருஷம் கூட 75% தான் கொடுக்குறாங்க. ஆனால் லார்ஜ் க்ரோஸ்க்கெல்லாம் அது 50%ஆக கொடுத்துருக்காங்க.
இப்போ பாலி ஹவுஸில் வந்து நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் பாலி ஹவுஸில் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களா?
இந்த போலி ஹவுஸில் அவங்க பண்ணுறது வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணுறது, சாலட் குக்கும்பர், அப்புறம் பயறு, அப்புறம் சில்லிஸு அப்படி தான் போடுறாங்க. ஆனால் நமக்கு கேபேஜ், காலிஃப்ளவர் எல்லாமே செய்யலாம் அதில்.
சரிங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க, கட் ஃப்ளவர்ஸுங்களா இல்லை அதர் ஜாஸ்மின் அந்த மாதிரி அதர் ஃப்ளவர்ஸுங்களா?
அங்கே வந்து ஜர்பரா, ஆந்தூரியம், அப்புறம் அந்த ஹெலிகோனியா இதெல்லாம் தான் மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃப்ளவர்ஸ்.
இப்போ கோகனட் நிறைய இருக்குது கேரளா அப்படின்னாலே கோகனட் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கோகனட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உள்ளதெல்லாம் பழைய மரங்கள், பழைய வெரைட்டிஸாக இருக்கும். இப்ப இருக்கிற அந்த டால் டுவாஃப் அந்த மாதிரி புதிய ரகங்கள் நியூ வெரைட்டிஸ் வந்து கோகனட்ல க்ரோ பண்றாங்களா?
இப்ப இந்த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா என்ன பண்றாங்கன்னா, டுவாஃப் வெரைட்டிஸை என்டர்டெயின் பண்றதுக்கு எல்லா கிருஷி பவன்ல இருந்தும் நட்ஸ் கலெக்ட் பண்றாங்க, ஹைபிரிட் நட்ஸ். அது ஒரு நட்டுக்கு வந்து 40 ருபீஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு. அவங்க கெட்டி இறக்கிட்டாங்கன்னா அது எடுத்துகிட்டு அதை ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்லேருந்து எடுத்துகிட்டு அது வந்து நர்சரியில் போட்டு க்ரோ பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 20 ருபீஸ் கவர்மெண்ட்டு இந்த யூத் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கிற ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் லேண்ட் வந்து ரொம்ப அவைலபிளாக இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த கோகனட்லாம் புதுசாக இனி பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இப்போ கோகனட் வந்து நம்ம கவர்மெண்ட் நியூ ப்ரோக்ராம் இந்த வருஷம் போட்டிருக்காங்க, அதாவது கேர கிராமம்னு போட்டிருக்காங்க. கேர கிராமம்னா ஒரு பஞ்சாயத்துக்கு 5 இயர்ஸ் பிளானு. அந்த 5 இயர்ஸில் 1.5 crore rupees அந்த பஞ்சாயத்தில் உள்ள எல்லா ஃபார்மர்ஸுக்கும் கோகனட்க்கு ஒண்டியாக செலவு பண்ணுறாங்க. அப்போ அப்படியே அந்த பஞ்சாயத்தில் எல்லாரும் அந்த கோகனட் ஃபார்மர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற ஒரு ஸ்கீம் இது, 1.5 crore rupees ஸ்கீம்.
இப்போ அங்கே இருக்கிற பழைய மரம் ஓல்டு ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக பிளான் பண்ணுவாங்களா? என்ன மாதிரி இதை கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க?
அங்கே கொடுக்குறதுன்னா சீட்லிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கட் அண்ட் ரிமூவல், அதாவது கேடாக இருக்கிறது, கேடாக இருக்கிற ட்ரீஸு இல்லை கட் பண்ணிவிட்டு புதிய வைப்பாங்க. அப்புறம் மோட்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பேசின் ரிமூவ் அந்த தடம் எடுத்து அதுக்கு வளம் போடுறதுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பம்பு செட் கொடுக்குறாங்க, இரிகேஷன் கொடுக்குறாங்க, வெல்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அது மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவில் இன்டர் கிராப்பிங் பண்ணாங்கன்னா அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அப்புறம் பிளான்ட் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பம்பு செட் கொடுக்குறாங்க, இது மாதிரி எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க.
சரிங்க, இப்போ கோகனட்ல இன்டர் கிராப் பற்றி சொன்னீங்க, என்னென்ன கிராப்லாம் இதில் இன்டர் கிராப்பாக பண்ணுறாங்க?
ஃபர்ஸ்ட் இயரில் இன்டர் கிராப் பனானா போடுவாங்க, அதுதான் மெயின் கிராப்பாக போடுவாங்க.
அப்புறம் மரங்கள் பெருசாயிடுச்சுனாக்கா, ஒரு 10 வருஷம்லாம் ஆனதுனாக்கா அதுக்குள்ளே இன்டர் கிராப் பண்ண முடியாதா?
அப்புறம் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் நமக்கு சேர்ந்து வந்து இந்த டப்பியோக்கா கப்பா மலையாளத்தில் கப்பா அது ஒண்டி தான் நம்ம போடுவாங்க.
இந்த ஜாதிக்காய் மரம் மிளகு அதெல்லாமும் உள்ள இன்டர் கிராப் பண்ணலாம் இல்லையா?
ஆமாம், அதெல்லாம் பண்ணலாம், ரொம்ப ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிளானிங்காக பண்ணால் தான் முடியும். காரணம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்பேசிங் கொடுத்து தான் செய்யணும். அப்போ ஸ்பேசிங் கொடுத்துக்கணும்னா தென்னை மரம் ஜாதி மரம் ஒன்றா செய்யலாம்.
அதேமாதிரி கொக்கோ கூட இப்போ இன்டர் கிராப்பாக தென்னைக்குள்ளே பண்ணுறாங்க இல்லையா?
தென்னைக்குள்ள அரக்கநட் கூட பண்ணுறாங்க, நல்ல ஃபார்மர்ஸ் எல்லாம் கோகனட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாதி நட்மா கேட்குறாங்க, அந்த சைடில் கூட அரக்கநட் கூட ஸ்பேசிங் வச்சு செய்யலாம். இதெல்லாம் நல்ல பண்ணால் செய்யலாம்.
சரி, இப்போ அந்த ஸ்பேசிங் அந்த மாதிரி இப்போ நியூ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு போகிறதெல்லாம் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்களா?
இப்போ நாங்கள் அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஐசிடி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்களெல்லாம் நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் கொடுத்துட்டு வர்றோம்.
இப்போ பொதுவாக பார்த்தோம்னாக்கா எல்லா இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கூட நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வந்து அக்ரிகல்ச்சர் வந்து வருங்காலத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா?
அக்ரிகல்ச்சர் கூட சொன்னால் அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்கோப் தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் புது புது டெக்னிக்ஸ் வந்தாலே இப்போ எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ எல்லாம் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்தாலே அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம்.
ஓகே சார், நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கேரளாவில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி நீங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. அவங்க சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம்.
தேங்க்யூ. வணக்கம்.
நேயர்களே
வணக்கம். நான் பிரமோத் சந்திரன், கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் ஜில்லாவில் பாரசாலை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வேளாண்மை அலுவலராக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் பயின்றேன், அதனால் தமிழ் மொழி நன்றாக தெரியும். வேளாண்மையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கேரளாவில் வருடத்திற்கு 300 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய ஒரு மாநிலம். அதனால் வருஷம் முழுவதுமாக வேளாண்மை ஒவ்வொரு பயிரும் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மழை ரொம்ப குறைவாக இருக்கும். பல விதத்தில் உள்ள பயிர்கள் இங்கே சாகுபடி செய்து வருகின்ற பொழுதிலும் ஒவ்வொரு சீசனிலும் தரிசாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலை கேரளாவில் இல்லை. இருந்தாலும் வேளாண்மையை பொறுத்தவரையில் வேளாண்மைக்கு உள்ள வேலை ஆட்கள் கிடைக்காத ஒரு பற்றாக்குறை கேரளாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் கேரளாவில் பயிர் சாகுபடி மோசமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. மற்றபடி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பொறுத்தவரையில் கேரளாவில் இயற்கை உரங்கள் உபயோகித்து பயிர் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. 2016 கேரள அரசு கேரளாவை இயற்கை உரம் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் மட்டும் உபயோகித்து சாகுபடி செய்யும் ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என திட்டமிட்டுள்ளது. ஆனால் விவசாயிகள் அதற்கு முன் வரவில்லை. இருந்தாலும் அரசாங்கம் அது வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகித்து கொண்டு தான் சாகுபடி செய்கிறார்கள். உரங்களும் இயற்கையும் இரசாயன உரங்களும் உபயோகிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள காய்கறிகளும் நெல் மற்றும் தானிய பொருட்களும் தான் கேரளாவில் அதிகமாக உபயோகித்து வருகிறது. ஏனென்றால் கேரளாவை பொறுத்தவரையில் விவசாய நிலங்கள் ரொம்ப குறைவான ஏரியாவில் தான் விவசாயம் செய்து வருகிறது. கேரளாவை விட 4-5 மடங்கு தமிழ்நாட்டில் சாகுபடி நடந்து வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் 5 டன்னுக்கு உள்பட்ட காய்கறிகள் தான் கேரளாவில் சாகுபடி செய்து வருகிறது. மீதம் உள்ள அனைத்தும் கர்நாடகா தமிழ்நாடை எதிர்பார்த்தும் சார்ந்தும் தான் வேளாண்மை கேரளாவில் நடந்து வருகிறது. இந்த நிலையை மாற்றுவதற்காக கேரள அரசு இப்பொழுது காய்கறி சாகுபடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று பாலிஹவுஸ், மற்றபடி ப்ரிசிஷன் ஃபார்மிங், இந்த மாதிரி பல புதிய முறைகளும் கேரளாவை பொறுத்தவரையில் புதிய முறைகள் ஆக தெரிகிறது. தமிழ்நாட்டிலும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் வருடங்களுக்கு முன்னர் இந்த முறைகள் நடைபெற்று கொண்டிருந்தது தான். இருப்பினும் கேரள அரசாங்கம் பாலிஹவுஸ் மூலமாக இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளினுடைய அளவிற்கு மேல் உள்ள உபயோகம் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வார்த்தை என நான் நினைக்கிறேன். வணக்கம்.
அடுத்ததாக நம்ம சந்திக்க போகிறது.
வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒற்றசேர்மங்கலம் பஞ்சாயத்தில் வந்து விவசாய அலுவலர் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து 1987 டிஎன்ஐயில் தான் தோட்டக்கலை துறையில் வந்து கோர்ஸ் படித்து முடிச்சுதான் 91 பாஸ் அவுட் பண்ணேன். 98 வந்து மகேலால் வந்து விவசாய அலுவலராக ஒர்க் பண்ண இருக்கேன். ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து கேலிகட் நார்த்து மலைபார் சொல்லுவாங்க, அந்த மிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்டத்திலையும் ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து திரும்ப இடுக்கியில் வந்தேன். இடுக்கியில் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ் தோட்டக்கலை பயிர்களும் அப்புறம் வந்து ஸ்பைசஸ் மணமுட்டு பயிர்களும் 2 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப ட்ரிவாண்டத்தில் வந்தேன் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து 2006 to 2009 வரை வந்து ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து மெயினாக வந்து தண்ணி சாகுபடி, அப்புறம் வந்து வாழை காய்கறி டூபர் க்ராப்ஸ் கிழங்கு பயிர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பிளான்டேஷன் ரப்பர் பயிராகும். ரப்பர் வந்து இப்போ வந்து ஹையர் ரேஞ்சில் வந்து ஹில்லி ஏரியாவில் வந்து பயிர் போட்டிருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து நெல் பயிர் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. இடம் வந்து இல்லை, அப்புறம் வந்து லேபர்ஸ் ப்ராப்ளம், கூலிக்கு ஆள் கிடைக்காம இருக்குது, அந்த பிரச்சனை இருந்தது. ஆனாலும் ட்ரிவாண்டத்தில் வந்து இப்போ மெயினாக வந்து தென்னை மரவு வாழை டூபர் க்ராப்ஸ் காய்கறி பயிர் தான் போடுறாங்க. ஆனாலும் கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப ப்ராப்ளம். ஆனாலும் அந்தளவுக்கு நெல் பயிர் வந்து ரொம்ப ஏரியா குறைஞ்சி ரொம்ப வருது. நம்ம 2.5 லேக்ஸ் முன்னாடி வந்து 8 லேக்ஸ் எட்டு இருந்தது, இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனாலும் வாழைப்பயிர் ஜாஸ்தியாக போடுறாங்க, கூட வந்து காய்கறி இடைவெளியாக போடுறாங்க. அப்புறம் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ் வந்து ஹையர் ரேஞ்ச் ஏரியா வந்து ஜஸ்ட் வெஸ்டர்ன் கார்டில் வந்து அம்பூரி வாழைச்சல் அப்புறம் வந்து விதிரை நெடுமங்கடி ஏரியா தான் போடுறாங்க. மீதெல்லாம் பூவார் காஞ்சிரங்குளம் அந்த மாதிரி கடலோர ஏரியா, அங்கே வந்து தென்னை மரம் ஜாஸ்தி போடுறாங்க. அப்புறம் கொல்லம், கொல்லத்தில் வந்து நான் 2009 to 2012 வரை ஒர்க் பண்ணுறேன். கொல்லத்தில் வந்து கடைக்கல் ஃபார்மில் வந்து விவசாயிகள் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒரு 1-2 இயர் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் வந்து இறைபுரம் கோஸ்டல் கார்பரேஷன் ஏரியாவில் வந்து ஆந்திராட்சி ஏரியில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அங்கேயும் அதேமாரி தான் கம்ப்ளீட்டாக தென்னை மரம் தான் மெயின் க்ராப்ஸ். அப்புறம் வந்து கொட்டாரக்கரை புனல் வந்து ஏரியில் வந்து ரப்பர் மேக்ஸிமம் ஏறுறாங்க. ரப்பர் விலை குறவு, ரப்பர் டேப் பண்ணுற ஆள் கிடைக்கல, அதில் ஜஸ்ட் வந்து பிளைனாக பயிர் பண்ண வந்து போட்டிருக்காங்க, லாபமே கிடைக்க மாட்டாங்குது. இப்போ வந்து நான் வந்து அங்கேருந்து திருசூர் போனேன். திருசூரில் வந்து கோல் ஏரியா, தட் மீன்ஸ் நெல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நெல் வந்து கடல் மாதிரி தான் ஏரியா, ஒரே ஏரியா கடல் மாதிரி போடுவாங்க. அங்கே வந்து 3rd க்ரோப் தான் போடுறாங்க. தண்ணி வந்து கடல் மாதிரி கிடக்கும், தண்ணி வந்து அடித்து மாற்றி போட்டுக்கிட்டு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 3 or 4 months வந்து கோல் க்ரோப்ஸ் போடுறாங்க. நல்ல ஈல்டு, ஜஸ்ட் ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு 6 to 7 tons மகசூல் கிடைக்குது. நல்ல ஒரு தான் அந்த கோழியார வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, பம்பிங் சப்சிடி கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக மின்சாரம் கொடுத்து நல்ல ஒரு சீமாக்கும், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2 months வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தில் தான் 7 lakhs to 15 lakhs வந்து இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து திரும்ப வந்து ட்ரிவாண்டம் வந்தேன். ட்ரிவாண்டம் ஒற்றை மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறேன், ஊராட்சியில் வந்து. அங்கே வந்து மெயினாக வந்து வாழை காய்கறி அப்புறம் வந்து நெல் வந்து பயிர் ஜஸ்ட் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து முன்னாடி வந்து ஒரு 16 hectare இருந்தது, இப்போ வந்து ஜஸ்ட் 2 hectare தான் இருக்குது. அந்த 2 hectareல வந்து கரைந்தல் சொல்லுவாங்க, அப்ளாண்ட் பண்ணி சொல்லுவாங்க, அது வந்து ஜஸ்ட் ஏப்ரல் டு 4 months, ஏப்ரல் டு மே ஜூன் ஜூலையில் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்லாண்டில் வந்து இப்போ ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து 2 hectare தான் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீமில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து அது ஆர்கேவி ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணி சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரில் சுஸ்திர நெல்கிருஷ்ணி சொல்லுவாங்க அதுலேயும் போட்டுருக்காங்க. அப்படியே வந்து அந்த நெல்கிருஷி வந்து அந்த 2 ஹெக்டர் வந்து எல்லா இயர்ஸும் வந்து கண்டினியூஸாக அப்புறம் வந்து அடாப்ட் பண்ணிட்டு வராங்க ஃபார்மர்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மிஸ்ரத கிருஷி மல்டிபிள் க்ராப்பிங் சொல்லுவாங்க, மிக்சட் க்ராப்பிங் அதை அது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மீன் வளர்த்தல் விவசாய பண்ணை அதாவது இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப பஞ்சாயத்து பிரசிடண்ட் தலைவரும் தான் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. வார்டு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நல்லா இது ஹெல்ப் பண்ணுறாங்க. வேலைக்கு வந்து லேபர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப செலவு வந்து தரிசாக போட்டிருக்காங்க, வேளாண்மை பண்ணாமல் போட்டிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, மந்திர அளவுக்கு நல்ல ஒரு மகசூலும் கிடைக்குது, நல்ல க்ராப்ஸ்லேயும் போகிறாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து வியாபாரம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. முன்னிட்டு வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அரசாங்கம் வந்து ஒரு பாலிசியாக தான் இருக்காங்க. 2015 ஆகும்போது ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம ஸ்டேட்டை வந்து மாறக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உத்தரவு பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு போகணும் நம்ம வந்து பார்த்தோம் பண்ணணும். அது கிராஜுவலாக ஒரு கட்டம் கட்டமாக தான் வர முடியும். அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப விவசாயிகள் பார்க்கறது ரொம்ப அமோக வரவேற்பு இல்லாமல் சுச்சுவேஷன். அவங்க வந்து பார்த்தோம் கால் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இப்போ தலைமை. ரொம்ப நன்றி.